தமிழ்நாட்டின் மதுரையில் இருக்கும் சிஇஓஏ மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் 12 பேரை அந்த பள்ளிக்கூடம் திடீரென்று இடைநீக்கம் செய்திருக்கிறது. அவர்கள் பள்ளி சீருடையில் ஷாப்பிங் மாலுக்கு சென்றதை காரணம் காட்டி அவர்களை முதலில் ஆண்டு இறுதி தேர்வை எழுத அனுமதி மறுத்த பள்ளிக்கூட நிர்வாகம் அடுத்த கட்டமாக அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பள்ளியிலிருந்து நீக்கியது. அப்படி நீக்கப்பட்டவர்களில் 5 மாணவர்கள் நீதிமன்றத்தை அணுகி தங்களின் நீக்கத்தை எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அவர்களின் வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவர்களின் நீக்கத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த மாணவர்கள் சார்பில் வழக்கு தொடுத்த வழக்கறிஞர் அருள் வடிவேல் அவர்களிடம் இந்த மாணவர்கள் நீக்கப்பட்ட பின்னணி குறித்து கேட்டார் சங்கீதா ராஜன்.
ஒரு 13th, 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 13 பேரு ஸ்கூல் லாஸ்ட் ஒர்க்கிங் டே இருக்கும் இல்லையா, மறுநாள் ஒரு 2 days கழிச்சு எக்ஸாமினேஷன் இருக்கு. லாஸ்ட் ஒர்க்கிங் டேல அவங்க வந்து ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூல் செஷன், மார்னிங் வந்து ஹாலிடே. அந்த மார்னிங்ல வந்து வீட்டுல இருந்து இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து போய் கிஃப்ட் வாங்குறாங்க. அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டேனால ஷாப்பிங் மால் இருக்காங்க. அது முடிச்சுட்டு மத்தியானம் ஆஸ் யூஷுவல் தே வென்ட் டு தேர் ஸ்கூல், ஸ்கூல் போய் அட்டன் பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. மறுநாள் 2 days ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன். அதுக்கு தே அட்டெண்டட் தி எக்ஸாமினேஷன், ஃபர்ஸ்ட் டே எக்ஸாமினேஷன் தே அட்டன் ஆல் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அலவுட் டு அட்டன் எக்ஸாமினேஷன், அட்டன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே ஆஃப்டர்நூன்ல வந்து பிரின்சிபல் கூப்பிட்டு நீங்களாம் ஷாப்பிங் மாலுக்கு போனீங்களான்னு என்கொயர் பண்ணிருக்கிறாரு. என்கொயர் பண்ண உடனே ஆமா போனோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையங்களே தெரியாம இவங்களே வந்து ஃபேஸ்புக்ல போட்டுக்கிறாங்க, அவங்க டீச்சருக்கே அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க ஷாப்பிங் மாலுக்கு போன பிக்சர்ஸை வந்து இவங்களுடைய மேத்ஸ் டீச்சருக்கும் யாருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அதை வச்சு மேத்ஸ் டீச்சர் கொடுத்துருப்பாரு போல பிரின்சிபலுக்கு. அதை உடனே நீங்க எப்படி ஷாப்பிங் மால் எப்படி போகலாம் பசங்க எல்லாம் சேர்ந்து, பசங்க அதை வந்து 9 பேர் பையங்க 4 பேர் பொண்ணுங்க, அதனால நீங்க போனது எப்படி போகலாம் அப்படின்னு சத்தம் போட்டு உடனே ஸ்கூல் ரெப்புடேஷன் போயிடுச்சு, அதனால எல்லாரும் உடனே டிசி வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க பசங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அப்பாலஜிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மறுநாள் ஆஸ் யூஷுவல் பரீட்சைக்கு போன உடனே 12 பேரை வந்து மறுநாள் செகண்ட் டே எக்ஸாமினேஷன் வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணல, அலோவ் பண்ணாம அதே சென்ட் அவுட் ஃப்ரம் தி ஸ்கூல், எக்ஸாம் அட்டன் பண்ணாம அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணி பிரின்சிபல்ல பார்த்து பேசிருக்காங்க, அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட பார்த்து பேசிருக்காங்க. பட் ரொம்ப அடமெண்டா அவங்க அலோவ் பண்ணல. அப்புறம் அவங்க இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல போய் மீட் பண்ணாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் வந்து தே மெட் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை, அவரையும் போய் மீட் பண்ணாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போன்ல பேசி அது என்னன்னு என்கொயர் பண்ணி ஏன் இப்படி பண்ணாங்க கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லிருக்காரு. திரும்ப அவரும் விசாரிச்சு பசங்க மேல தப்பு இல்லை, ஒன்னும் தே ஹவ் நாட் டன் எனி அன்டுவர்ட் இன்சிடென்ட்டோ வேற ஒன்றும் தப்பெல்லாம் பழகிக்கலாம் பண்ணல, அது ஜஸ்ட் தே வென் டு ஷாப்பிங் மால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படிதான் அவர் என்கொயரி பண்ணி, அது ஸ்கூல் டைம் இல்லை யூனிஃபார்ம்ல இல்லை அப்படின்லாம் சொன்னப்போ ஏன் அப்படி பண்ணீங்கன்னு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ரொம்ப எக்ஸஸா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே அவங்க கேட்கல. அப்புறம் ஸ்கூல் டிசிப்ளினரி கமிட்டி வந்து என்கொயரி நடத்துனதாக ஒரு 31/3/2014 நடந்ததாக இவங்களாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணி 17/4/2014 அன்னைக்கு இதை இஷ்யூடு தி ஆர்டர் ஸ்கூல் பிரின்சிபல், இந்த 12 பேரை வந்து ஸ்கூலை வந்து வெளியில் அனுப்பிச்சு டிசி வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர்.
இப்போ மெட்ரிக் பள்ளி ஆய்வாளர் அதாவது இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து அவரை அணுகி இந்த பெற்றோர் வந்து ஒரு புகார் அளித்ததா சொல்றீங்க, அதுக்கு அவர் தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது?
பிள்ளைங்க மேல தப்பு இல்லை. ஆமா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து விசாரிச்ச அளவுல அவங்க அன்னைக்கு அவருடைய ரிப்போர்ட் படி புத்தகம் எல்லாம் ஒன்னும் ஷாப்பிங் மாலுக்கு போறாங்கிறதா சொல்றாங்களே ஒழிய ஷாப்பிங் மாலுக்கு போறது இட் இஸ் நாட் ஏ ப்ரொஹிபிட்டட் ஒன், அது ஒன்றும் ப்ரொஹிபிட்டட் ஏரியாவோ போகக்கூடாது ஒன்றுமே கிடையாது. ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்டர் மெட்ரிகுலேஷன் சொன்னதாக சொல்றாங்க, அது நடவடிக்கை எடுக்கலங்கிறனால தான் நாங்கள் ரிட்டு போட்டோம். அதுக்கப்புறம்
உங்க தரப்பு மனுவை எப்ப தாக்கல் செஞ்சீங்க? ஒரு மாத காலத்துக்கு அப்புறமா வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறீர்கள், அப்பவே உடனே இது தொடர்பான மனுவை ஏன் தாக்கல் செய்யல?
பதினேழு நாள்ல இருந்து திரும்ப ஸ்கூல் அப்ரோச் பண்ணிருக்காங்க, ஸ்கூலேயே பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப சரி பாப்போம் பாப்போம்னு சொல்லிட்டு எழுத வச்சே இருந்திருக்காங்க. தென் தே மெட் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கலெக்டருமே 2-3 அவங்களோட போன்ல எல்லாம் பேசிருக்காரு. கலெக்டர் சொல்லி சேர்த்துக்குவாங்க, ஒரு 1 week பொறுத்துக்கிற சொல்லுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவங்க ட்ராக் ஆன் பண்ணிக்கிட்டே வந்து ஆல் ஆஃபர்ஸ் விடாது, அப்புறம் ஒன்றும் முடியாது கண்டிப்பா டிசி வாங்கிட்டு போங்கன்னு ரொம்ப உறுதியா சொன்னதுனால தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்க பாஸ் வேணா போட்டு தந்துடுறோம், எல்லாரும் போய் வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்தாங்க அப்ரோச் பண்ணது, ரொம்ப லேட்டா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அந்த மேல தான் வந்தாங்க. லாஸ்ட் ஏப்ரல் கடைசியில அந்த கோர்ட் வெக்கேஷன் ஆரம்பிக்கிற டைம்ல வந்தாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் கோர்ட்ல ஃபைல் பண்ணோம், அந்த சேலஞ்ச் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டாங்க இல்லையா 12 ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரீம் ஸ்டே, ஹைகோர்ட் வந்து இன்ட்ரீம் ஸ்டே டிசி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருக்காங்க. ஆர்டர் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே பாஸ் பண்ணது. டிசி வாங்கிக்கன்னு போட்ட ஆர்டர் வந்து ஸ்டேடு, அதனால ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்ப முடியாது அவங்களை இப்ப.
ஆனால் ஏன் 5 குழந்தைகளின் பெற்றோர் தரப்பில் மட்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது?
5 பேர் தான் என்கிட்ட வந்தாங்க, நானும் கேட்டு பயப்படுறாங்க. நிறைய பேர் என்னன்னா ஸ்கூல் பேரண்ட்ஸ் தான் முக்கியமா பயப்படுறாங்க இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வர்றதுக்கோ. அவங்களுக்கே அவங்க ரைட் தெரியல, அதுதான் காரணம். அந்த 13 பேர்ல 12 பேர் மேல மட்டும் தான் நடவடிக்கை எடுக்காங்க. ஒரு பையன் மேல நடவடிக்கையே எடுக்கல. சம் போலீஸ் ஆபீசர் சொன்னாங்க, ஒரு பையன் மட்டும் தே ஆஃப் த ப்ரூஃப், அந்த 13 பேர் அந்த பேஸ்புக்ல இருக்கிற இந்த பையனும் இருக்கிறான். இருந்தாலும் அந்த ஒரு பையன் மேல நடவடிக்கை எடுக்காம இவங்க மேல நடவடிக்கை, தட் இஸ் டிஸ்கிரிமினேஷன் தானே.
இப்போ ஒரு பள்ளிக்கு வந்து அதிகாரம் இருக்கா ஒரு குழந்தை வந்து படிச்சதுக்கு பரீட்சை எழுதாம தடுக்கிறதுக்கு? ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு
அதாவது கண்டிப்பா கிடையாது. 9th ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்ல எந்த ஸ்கூல்லையும் அட்மிஷனே போட மாட்டாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து. ரெண்டாவது வந்து அதாவது கோட் ஃபார் மெட்ரிகுலேஷன், கோட் ஃபார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தனியா இருக்கு. அந்த கோட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா கோட் ஆஃப் ரெகுலேஷன் ஃபார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், அதுல வந்து ரெகுலேஷன் 27 படி என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு முதல்ல எந்த இது பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு இஷ்யூ சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்கொயரி கண்டக்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், என்கொயரி நடத்தணும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆனால் தேர் ஆர் வேரியஸ் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை கண்டிக்கலாம், இல்லை மன்னிச்சு விடலாம். எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல மட்டும்தான் எக்ஸ்பல்ஷன் பண்ண முடியும். பெரிய கிராஸ் வயலேஷன் இருக்குது அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு விசிட்டிங் ஷாப்பிங் மால் இட்ஸ் நாட் அட் ஆல் என் அஃபென்ஸ். அது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை, அதுவும் ஸ்கூல் டைம் இல்லாம ரைட் ஆஃப் த சில்ட்ரன் சொல்றான். ஃப்ரீ அசோசியேஷன் அண்ட் அசம்பிளி ஆஃப் சில்ட்ரன் இஸ் எ ரைட் கன்ஃபர்ட் அண்டர் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆஃப் ரைட் ஆஃப் சில்ட்ரன்ல. நம்ம வந்து இந்தியா இஸ் சிக்னேட்டரி டு தட் கன்வென்ஷன், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஃபார் சைல்டு ரைட் படி சைல்டுகள் தங்களுக்குள்ள அசம்பிள் ஆவதும் தங்களுக்குள்ள ஒரு அசம்பிள் அன்லாஃபுல் அசம்பிளியா இருக்கணும். அவ்வளவுதான், அசம்பிள் பண்ணி எந்த தப்பு இல்லாமல் அசம்பிள் ஆகிறதும் மீட் பண்ணிக்கிறதும் அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கிறதும் கூட தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. வெரி எக்ஸஸ் பனிஷ்மெண்ட் கண்டிப்பா வந்து தவறான ஒரு தான். ஏன்னா ரெண்டாவது ஸ்கூல்ல வந்து அவுட் சைட் தி ஸ்கூல் பிரிமிசஸ் ஒரு சில்ட்ரன் எப்படி நடந்துகிட்டா நடவடிக்கை எடுக்கலாம்ங்கிறது தி ஸ்கூல் ஹேஸ் டு ஃப்ரேம், அட்வான்ஸா ஃப்ரேம் பண்ணி அதை இன்ஸ்பெக்டர் மெட்ரிகுலேஷன் அனுப்பிச்சு. இந்த மாதிரி ஷாப்பிங் மால் விசிட் பண்றதுங்கிறது தவறான ஒண்ணும் இல்லை, ஒன்னா சேர்ந்து பசங்க வெளியே போனா அது கோ எங்க ஸ்கூலுடைய இதுல படி தப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க ரூல் ஃப்ரேம் பண்ணி தட் ஷுட் பி கம்யூனிகேட்டட், அதுவும் கோட் ஆஃப் ரெகுலேஷன்ல இருக்கு. அப்படி ஒண்ணு இவங்க வந்து உங்க ஸ்கூல்ல இவங்களுடைய ஸ்கூல் இதுல பார்த்தா அப்படி எந்த விதமான இந்த மாதிரி ஒன்னா பசங்க வெளியில போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரூலோ அதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இது வரைக்கும் இல்லை.
ஆனா கல்வி நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த குழந்தைங்க வந்து அவங்களோட பள்ளி சீருடை யூனிஃபார்மா அணிஞ்சிட்டு தான் அங்க அந்த மால் அந்த ஷாப்பிங் மாலுக்கு போனதா சொல்லப்படுது.
இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, போன குழந்தைகள் யாருமே யூனிஃபார்ம்ல இல்ல. அது அவங்களுடைய ஆர்டர்லயே வந்து சில குழந்தைகள் யூனிஃபார்மில் போனதாக தெரிய வருகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருந்தாங்கல்ல, அதற்கான ரெக்கார்டு அவங்கள்ட்ட இருந்தா தாராளமா ப்ரொடியூஸ் பண்ணலாம். எங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கு இவங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல இல்லைங்கிறதுக்கு.
மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள் வடிவேல் CEOA மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகத்தின் மீது கூறும் குற்றச்சாட்டுக்கள் குறித்து அந்த பள்ளியின் தலைமை நிர்வாகி ஈ சாமி அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சங்கீதா ராஜன்.
பிரின்சிபாலுக்கு வந்து என்ன ஒரு ரூல் அஸ் பர் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குழந்தைங்களோட டிசிப்ளின் வித்தின் த கேம்பஸ் எப்படி இருக்கணும்னு வந்து பிரின்சிபால் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அதே மாதிரி ஸ்கூலுக்கு வெளியில எப்படி நடந்துக்கிடணும், ஸ்கூல் பேரு கிடாத அளவுக்கு எப்படி குழந்தைங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனி ரூல் இருக்குது சரிங்களா. இந்த ரெண்டு ரூல் இருக்குது. இந்த நான் ரெண்டாவது சொன்ன ரூல் படி அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் ஆகி ஒரு ப்ரீ பிளான் பண்ணி ஆர்கனைஸ் ஆகி போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போய் போறாங்க, போயிட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறாங்க. போயிட்டு அது என்ன ஆக்சுவலாக என்ன இதுக்கு போகிறாங்கன்னா ஒரு பையன் பர்த்டே, அந்த பர்த்டே அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க. இது வந்து அப்புறம் அந்த போனதில் ஒரு பேரண்ட்ஸ் தான் இந்த பெரிய கம்ப்ளைண்ட்டாக எங்களுக்கு கொண்டு வராரு. அதை வச்சு விசாரிக்கும் போது எல்லாம் உண்மைன்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாங்க, இந்த இதுதான் நடந்தது, இந்த மாதிரி இவங்க அவங்க இது பண்ணாங்கன்னு எழுதி கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு ஃபர்தர் என்கொயரி பண்ணி தான் இந்த நடவடிக்கை எடுத்துருக்குறோம் நாங்கள். ஸோ இதை வந்து அலோவ் பண்ணோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், இது கரெக்டு சரி ஏதோ பண்ணிட்டாங்க தெரியாத வயசில் பண்ணிட்டாங்கன்னு விட்டாச்சுன்னா நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் பண்ணும்போது அவங்கள மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது, அவங்களையும் விட தான் செய்யணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரசிடெண்ட்டு வந்து நம்ம கொடுத்தாச்சு இதான் இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ அடுத்தல எத்தனை பேர் செஞ்சாலும் அடுத்தல இன்னொரு 30 பேர் ஆர்கனைஸ் போய் போனாலும் எப்படி போனாலும் அவங்கள விட்டீங்களா எங்களையும் விடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அப்போ கூட என்ன சொன்னோன்னா உங்கள் கல்வி நலன் பாதிக்காதவாறு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம், எல்லாருக்குமே பாஸ் போட்டுறோம், கான்ட்ராக்ட்லையும் கையை வைக்கல, நீங்கள் டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் கூட சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா இங்கே படித்தால் அந்த மாணவர்களுக்கும் நல்லதில்லை, ஏன்னா இப்படி ஒரு இது இருக்கும்போது அந்த மாணவர்களுக்கும் நல்லதில்லை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்காது அப்படிங்கிற ரெண்டு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு வந்து இதை சொன்னோம். சொன்னதில் வந்து மெஜாரிட்டி பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் சொன்னதை ஒத்துக்கிட்டு, சரி சார் நாங்கள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயமானது, நாங்கள் டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கும் நல்லது எங்கள் பிள்ளைங்களுக்கும் நல்லதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுல வந்து ஒன் ஆர் டூ பேரண்ட்ஸ் கொஞ்சம் அடமண்ட் ஆகி அவங்க கொஞ்சம் பேர் சேர்த்துட்டு தான் கோர்ட்டுக்கு போனது.
ஆனா அந்த பிள்ளைங்க வந்து பரீட்சை எழுதல, ஒரு பரீட்சை தான் எழுதினாங்க, அதுக்கப்புறம் எழுதலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பரீட்சை அவங்க எழுதாம தான் நீங்க அவங்களுக்கு பாஸ் போட்டுட்டு அவங்களுக்கான அந்த டிசி கொடுத்துருக்கீங்களா?
இல்ல இல்ல, இந்த மாதிரி நடக்கும்போது அதை இது பண்ணக்கூடாதுன்னு அந்த பரீட்சை எழுதல அவங்க. ஆக்சுவலா அந்த பரீட்சை டயத்துலாம் இது நடந்தவுடனே பரீட்சை எழுத முடியல, அவங்களால பரீட்சை எழுத விடல. ஸோ ஆனால் என்னன்னா, ஸ்கூல்ல வந்து இந்த பரீட்சை மட்டும் வந்து இது கிடையாது, நிறைய ஒரு குவார்ட்டலி வைக்கிறோம், ஆஃப் அலி வைக்கிறோம், மிட்டம் டெஸ்ட் வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். ஸோ அதை வச்சுட்டு பாஸ் போடலாம். ஏன்னா நைன்த் வரைக்கும் யாருமே வந்து ஃபெயில் போட முடியாது. நீங்க தெரிச கவர்மெண்ட் சட்டமே அப்படிதான் இருக்குது, நீங்க ஃபெயில் நினைச்சாலும் ஃபெயில் போட முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நாங்க வந்து என்ன சொன்னோம்னா, குவார்ட்டலி ஆஃப் அலி மார்க் இருக்குது, அதை வச்சு நாங்க பாஸ் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அதை நினைச்சு எதுவும் கவலைப்பட வந்தீங்கன்னா, முதல்ல நாங்க எல்லாமே அட்வான்ஸா சொல்லிட்டோம் பேரண்ட்ஸுக்கு.
அவங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிற பசங்க?
9-10 போறவங்க. ஏன்னா அவங்களுக்கு 13 டீனேஜ் ஆரம்பிக்குது, ஒரு 14 இயர்ஸுங்கும் போது அது வந்து ரொம்ப ஒரு குருசியல் ஸ்டேஜ். அதுல வந்து கொஞ்சம் அவங்க தடம் புரண்டாங்கன்னா வந்து சரியா வராது அப்படிங்கறது ஒரு காரணம் நாங்க இது பண்ணதுக்கு.
இப்போ இந்த சம்பவம்ன்றது வந்து ஒன்றும் பெரிய அளவில் ஒரு தப்பான ஒரு சம்பவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிள்ளைங்களாம் மாலுக்கு போகிறது அப்படின்றது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். இப்போ இந்த பிரச்சனையில் அவங்களோட ஒழுங்கு நடவடிக்கை சரியில்லைன்னா நீங்கள் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் கூட எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம். ஏன் நீங்கள் வந்து அவங்கள ஒரே இடையாக பள்ளியிலேருந்து நிற்கிருக்கீங்க?
போகக்கூடாது என்று எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தால மறுநாள் ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு உங்களையும் நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம்னு கொடுக்கணும். அதுக்கு அடுத்த நாள் ஒரு 20 பேர் கூப்பிட்டானா அவங்களையும் கூப்பிட்டு உங்களையும் மிக கடுமையாக எச்சரிக்கிறோம்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிதான், அதை வந்து தொடர்ந்து நடக்கும். ஏன்னா ஸ்கூலில் வந்து மிக கடுமையான எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான், அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இது வந்து தொடர்ந்து ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து ஸ்கூலில் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கூட பேரண்ட்ஸுக்கு சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் வார்ன் பண்ணி விடுவோம், அப்புறம் பேரண்ட்ஸுக்கு சொல்லுவோம் எந்தெந்த இதுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணுறதுன்னு ஒரு நடைமுறை இருக்குது ஸ்கூலில். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். ஸ்கூலில் இந்த மாதிரி செஞ்சால் என்ன செய்வாங்கன்னு அத்தனை பேருக்குமே தெரியும். தெரிஞ்சும் ஒரு தப்பு பண்ணும்போது அதை நம்ம கொஞ்சம் இதாக தான் பார்க்கணும் இல்லையா? இந்த ஸ்கூலில் இப்போ நம்ம புதுசாக செய்கிறோம் அப்படின்னு அப்படின்னா பரவாயில்ல, இந்த மாதிரி தப்பு செஞ்சால் இந்த ஸ்கூலில் இந்த தண்டனை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் செய்வாங்க அப்படின்ட்டு. ஸோ அது தெரிஞ்சும் ஒரு அதை வந்து நம்ம எப்படி இது பண்ண முடியும்? அதனால தான்
இப்போ இந்த 12 பிள்ளைங்க மேல வந்திருக்கிற புகார் வந்து இதுதான் முதல் முறை இல்லையா உங்ககிட்ட அவங்கள பத்தின ஒரு புகார் வந்திருக்கிறது?
அப்படி கிடையாது, இதுல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே சஸ்பென்ஷன்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க.
எத்தனை பேர் இருக்காங்க ஏற்கனவே சஸ்பென்ஷன்ல இருந்தவங்க?
அது பார்க்கணும் மேடம், அது இருக்கிறாங்க. ஸோ அதில் நடவடிக்கை எடுக்கிறது, இங்கே ஸ்கூலில் வந்து ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுத்து பேரண்ட்ஸ்க்கு வார்ன் பண்ணி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். இதில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணி போகிறாங்கனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு பரீட்சை முழு ஆண்டு தேர்வு நடக்குது, அப்போ அதை படிக்காமல் உட்காந்து படிக்காமல் இந்த மாதிரி ஒரு இதுக்கு போகிறாங்கனாலே தெரிஞ்சுக்க வேண்டியதானே.
இப்போது அதில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பரீட்சை எழுத அனுமதி வழங்கப்பட்டதா சொல்லியிருக்காங்களே, அப்படியா?
இல்லை இல்லை, அதாவது வந்து அதில் தான் நாங்கள் எந்த அளவுக்கு நியாயமாக நடந்திருக்கோம்னு நீங்கள் புரியணும். அதில் எல்லாரும் போனாலும் ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக விசாரிச்சதில் வந்து ஒரு பையன் மேலே வந்து தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு அவனை மட்டும் எக்ஸாமின் பண்ணியிருக்கிறோம்.
ஆனால் அந்த பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு பையன் வந்து காவல்துறை அதிகாரியோட பையன்.
காவல்துறை அதிகாரியோட குழந்தை வந்து 2 பேர் அதில் இருக்கிறாங்க, சரிங்களா? 2 பேர் காவல்துறை அதிகாரி குழந்தைகள் இருக்காங்க, ஒருத்தரை தான் நாங்கள் எக்ஸாமின் பண்ணியிருக்கோம். காரணம், அந்த பையன் வந்து கொஞ்சம் அவன் மேலே டவர் கிடையாது, அவனை எக்ஸாமின் பண்ணியிருக்கோம். இன்னொரு போலீஸ் அதிகாரியோட பையனை வந்து நாங்கள் அதை எக்ஸாமின் பண்ணலை, காரணம் அவன் மேலே தப்பு இருக்குது. ஸ்கூலில் வந்து படிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒழுக்கமும் கண்டிப்பாக இருக்கணும். படிப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு எப்போனாலும் படிப்பு கொண்டு வந்துடலாம், ஒழுக்கம் இல்லாமல் போனால் வந்து அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது அவங்களுக்கு வந்து படிப்பை கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம்.
ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற தவறு வந்து ஒரு பையனும் அந்த ஒரு பொண்ணும் தானே செஞ்சுருக்காங்க. 12 பசங்களில் ஒரு பொண்ணுக்கு காதல் சொல்கிறதுக்காக ஒரு பையன் போகிறான் அப்படின்றப்போ அவங்க ரெண்டு பேர்
இல்லை இல்லை அப்படி கிடையாது. இதில் வந்து இன்வால்வ் வந்து ஒரு 4 பொண்ணுங்க இருக்கிறாங்க. சிம்பிளாக அதாவது நீங்கள் நேரடியாக வந்து ஃபுல் ப்ரொசீடிங்ஸை பார்த்தா தான் உங்களுக்கு நினைக்கிற ரொம்ப விவரமாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, சரிங்களா? நடக்கும்போது இப்போ நம்ம வீட்டிலே வந்து ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன நியாயம் கொடுக்குறோமோ அதான மற்ற குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியும். அப்போ ஒரு குழந்தைக்கு நாம் இன்னைக்கு வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க, அதை விட்டுருதோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த குழந்தை பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து அது சுவீர் தண்டனை கொடுக்க முடியுமானா? முடியாது, அவங்களையும் விட தான் செய்யணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு சில இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூலுக்கு லேட்டாக வராங்க, அது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஒரு பரீட்சையில் வந்து ஒரு சின்ன தெரிஞ்ச தெரியாமல ஒரு பிட்டு பேப்பர் கையில் வச்சுருக்காங்க, காப்பி அடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தெரிஞ்ச தெரியாமல் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அதை வந்து மன்னிச்சிருவோம். இது வந்து தே ஹவ் பிளான்ட், தே ஹவ் ஆர்கனைஸ் தெம்செல்ஸ் அண்ட் தே ஹவ் மூவ் டு எ ப்ரைவேட் பப்ளிக் பிளேஸ் வித் யூனிஃபார்ம். அப்படி வரும்போது என்ன ஆகும்? இதோட இன்னொன்று என்னென்னா, எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டாஃபோட பையனும் ஒருத்தன் இருக்கிறான், அதே மாதிரி இந்த டிசிப்ளினரி கமிட்டியில் இருக்க ரிலேட்டிவ் பையன் கூட இருக்கிறான். அந்த பாரபட்சம் இல்லாமல் இந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்துருக்கிறோம். இட் இஸ் ஏ 6-மெம்பர்டு கமிட்டி, அதனால் ஒரு ஆள் பயஸ்டாக டெசிஷன் எடுக்காரு கிடையாது. 6 பேரும் இதை நல்ல தீவிரமாக தீர விசாரித்து கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க.
மதுரையில் இருக்கும் சிஇஓஏ மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை நிர்வாகி இ சாமி.